السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله، او كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாக எம்மை படைத்து தற்காலிகமான ஒரு குறுகிய கால வாழ்க்கையை நமக்கு வழங்கி நிரந்தரமான மறுமையுடைய வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்துமாறு பல புத்திமதிகளையும் கூறி இவ்வுலகுக்கு அனுப்பியிருக்கிறான். மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் என்று இரண்டாவதாகத்தான் வாழ்க்கையை சொல்கிறான். உலகத்தில் ஒரு குழந்தை மரணிப்பது உறுதி, வாழ்வது சந்தேகம். சில குழந்தைகள் மரணித்து பிறக்கலாம், அந்த குழந்தைக்கு மையத் என்ற பெயர் கிடைத்திருக்கலாம், உயிர் வாழ்ந்தார் என்ற அந்த பெயரை அந்த குழந்தை அடையாமல் செல்லலாம். எனவே மரணம் என்பது உறுதி, வாழ்க்கை என்பது சந்தேகம். வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை தான். வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான சுகண்டி. நிலக்கும் அந்த ஐயோ பலா தமூத்து அபதா, உங்களுக்கு வாழ்க்கையே வாழ்க்கை, ஆயுளே தான், மௌத் என்பது கிடையாது. நிலக்கம் அந்த அசிபு பலா தஹரமு அபதா, வாலிபமே வாலிபம், வயோதிபம் கிடையாது. இந்நிலக்கும் அந்த நாமு பலா தபு அபதா, உங்களுக்கு இன்பமே இன்பம், துன்பம் சிரமம் கஷ்டம் என்பது சுவர்க்கத்தில் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளை நோக்கி அறிவிப்பு செய்வாள். அப்படியான ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்த நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமான சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது, நிரந்தரமான இன்பத்தை எதிர்பார்க்க முடியாது, நிரந்தரமான ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது. காலையில் சுகமாக இருப்போம், மாலையில் நோயாளியாகவும், காலையில் சந்தோஷமாக இருப்போம், மாலையில் கவலை நம்மை ஆட்கொள்ளும். எனவே ஒரு நிலைமை உலகத்தில் நிலைத்திருப்பது என்பது அது நடக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. நமது காலங்களும் மாறி மாறி வரும், நிலைமைகளும் மாறி மாறி வரும். எந்த நிலைமை ஏற்பட்டாலும் கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, ஈமானையும் நமது தீனையும் மார்க்கத்தையும் விட்டு கொடுக்காத பண்பு நம்மிடம் உருவாக வேண்டும். முன்னே காலத்து பெண்மணிகளுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். முன்னே காலத்து பெண்மணிகளுடைய எல்லா துறை வாழ்க்கைகளையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த நிலைமையிலும் அவர்கள் தீனோடு தொடர்பாக இருந்தார்கள். ஈமானையும் அமலையும் அவர்களுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டார்கள். துனியாவுடைய சுகந்திகளிலே ஏற்படுகின்ற குறைபாடுகளை பொறுத்துக் கொண்டார்கள், நோய்களை பொறுத்துக் கொண்டார்கள், சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள். சிறந்த பெண்கள் நான்கு பேர் என்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்து கூறிய நான்கு பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம் என்றால், சோதனைகள் நிறைந்த வாழ்க்கை, சிரமங்கள் நிறைந்த வாழ்க்கை. முதலாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், நபி அவர்களுடைய மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, இந்த நான்கு பேருடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு முன்மாதிரி. நமக்கு ஒரு பாடம். ஆசியா நாயை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள், கணவனால் மிகவும் சிரமப்பட்டவர்கள், கணவனுடைய அநியாயத்துக்கு ஆளானவர்கள், கணவனுடைய சித்திரவதைக்கு ஆளானவர்கள், அவ்வளவு படுமோசமான கணவன் அவர்களுக்கு கிடைத்தும் அந்த கணவனை சபித்ததாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த கணவனை வெறுத்து ஒதுங்கி கணவனை விட்டும் வெறுண்டோடியதாகவும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லை. அநியாயம் செய்ததை தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், அட்டூழியம் புரிந்ததை தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே துஆ தான் கேட்கிறார்கள். குடும்ப வாழ்க்கை ரீதியாக பாதிக்கப்பட்ட ஆசியா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஒரு பாடம். நமது கணவன்மார் மூலம், நமது குடும்பத்தார்கள் மூலம் நமக்கு சில சிரமங்கள் ஏற்படலாம். அந்த கட்டத்திலும் நம்முடைய ஈமான், நம்முடைய இறை நம்பிக்கை, நம்முடைய நல்ல அமல்களிலே குறைபாடு கிடையாது. நாம் தீனில் குறை செய்வதற்கு வேறு யாரும் காரணியாக இருக்க முடியாது. நாம் மறுமையிலே யாரையுமே அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்து தப்ப முடியாது. எல்லோருமாக பாவிகள் முறைப்பாடு செய்வார்கள். ஷைத்தானை, இபிலீஸை, இபிலீஸை முறையிடுவார்கள். அவன் சொல்வான், நான் உங்களுக்கு ஏவினேன், நீங்கள் செய்தீர்கள், நான் உங்களை தூண்டினேன், நீங்கள் பாவம் செய்தீர்கள், இன்று நீங்கள் பல தலுமூனி, இன்று நீங்கள் என்னை பழித்து பயனில்லை. ஏன்? ஷைத்தானை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறான், இன்னவுலக்கும் அதுவும் முபீன். நீங்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட வேண்டாம், அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி. அப்படி அல்லாஹ் சொல்லி இருந்தும் என்னுடைய தூண்டுதலுக்கு நீங்கள் ஆளானீர்கள், பாவம் செய்தீர்கள், தீனை விட்டீர்கள், ஈமானை இழந்தீர்கள், இன்று நீங்கள் என்னை பழிக்க வேண்டாம். என்னை பழிக்காமல் வலூமு அம்புசகும், நீங்கள் உங்களையே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள் என்று ஷைத்தான் இபிலீஸ் பேசுவான் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். எனவே நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளும் சிரமங்களும் தீனிலே குறைபாடு, மார்க்கத்திலே குறைபாடு செய்வதற்கு காரணமாக அமைந்தால் அது நமக்கு தான் நஷ்டம். அந்த அமைப்பிலே அந்த குடும்ப வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்ட ஆசியா நாயகி அவர்கள் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து தஹ்ரீம் இறுதி ஆயத்துகளிலே குறிப்பிடும் பொழுது, அந்த இத்காலத் இம்ராத்து ஃபிரௌன், அந்த ஃபிரௌனுடைய மனைவி சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்கிறார்கள்? ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் அநியாயம் செய்கிறார்கள். இப்னிலி ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன் வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமி ழாலிமீன். இந்த பெண் வந்து குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பெண், சிரமங்களுக்குள்ளான பெண். அவர்கள் ஈமானை இழக்காமல், அல்லாஹ்வுடைய தொடர்பை துண்டிக்காமல் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். என்னுடைய ரப்பே, எனக்கு உனக்கு அருகில், உன்னுடைய சன்னிதானத்திலே, உன்னுடைய ரஹ்மத்துக்கு அருகில் எனக்கு ஒரு மாளிகையை, வீட்டை கட்டித்தார், என் சொந்த வீட்டில் நிம்மதி இல்லை. அப்ப துஆவோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறார்கள், ஈமானோடு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறார்கள். அப்படி என்னுடைய இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்துடைய அநியாயங்களிலிருந்தும், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, எனக்கு விமோசனத்தை வழங்குவாயாக என்று அவர்கள் துஆ கேட்டு முடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயால் அவர்களை சிறந்த பெண் பட்டியலிலே சேர்க்கிறது, நல்ல பெண் என்ற பட்டியலிலே சேர்க்கிறது. கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, அடுத்ததாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான சோதனைக்குட்பட்டவர்கள். நாம் அவர்களை பற்றி சிறப்பாக பேசுகிறோம், பெயர்களை விரும்பி வைக்கிறோம் மரியம் என்ற குழந்தைகளுக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையுடைய சோதனை, அவர்கள் வாழ்க்கையில் இருந்து அவருடைய அந்த ஈமான், அல்லாஹ்வோடு இருந்த அந்த நம்பிக்கை எந்த அளவு என்பதை நாம் படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கணவன் இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித ரூபத்தில் அல்லாஹ் வர வைக்கிறார். மனித ரூபத்திலே வர வைத்து வந்த அந்த மனிதன், ஆண், ஒரு மனிதனை கண்ட பொழுது அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் திடுக்கிட்டார்கள், சொன்னார்கள், நீங்கள் தக்குவா உள்ளவராக இருக்க வேண்டும், நீங்கள் தக்குவா உள்ளவராக நடந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தில் அவரை பார்த்து பேசுகின்ற பொழுது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒரு குழந்தையை நன்கொடையாக வழங்க வந்திருக்கேன் என்று சுருக்கமாக நான் முன்வைக்கிறேன் சொல்லி அந்த அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பிய அந்த ரூஹை ஊதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆண் துணை இல்லாமல் கற்பமாகிறார்கள். எப்படி பேசும் ஊர், எப்படியான கருத்துக்களை முன்வைக்கும்? அந்த காலத்திலே கௌரவமான குடும்பம். ஆல இம்ரான் என்று சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் மூன்றாவது சூராவாக வைத்திருக்கின்ற அந்த சூரா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையுடைய பேர். இம்ரானுடைய குடும்பம் என்பது ஒரு கௌரவமான குடும்பம். அந்த குடும்பத்திலே பிறந்த இந்த பெண், இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்திலிருந்தே ஒரு அதிசயமான ஒரு விதத்திலே வளர்க்கப்பட்டார்கள். சில விரிவுரைகளின் படி குறிப்பிட்ட சில நாட்களில் வருடக்கணக்குடைய வளர்ச்சி அல்லாஹ் கொடுத்தான். அப்படி ஒரு அபூர்வமான குழந்தையாக அல்லாஹ் வளர்த்தெடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பராமரிப்பிலே அவர்கள் ஆண் துணையின்றி கற்பமுற்று வரும் பொழுது குடும்பங்கள், கோத்தரங்கள், ஊரார்கள் அவர்களை கேவலமாக பேசினார்கள். அந்நிய ஆண் ஏறட்டும் தன்னை பார்க்க கூடாது என்று தன்னை பத்தினியாக வளர்த்தவள் மரியம் அல் பத்தூல், பத்தினித்தனம் உள்ள அந்த மரியம் என்று வர்ணிக்கப்பட்ட பெண்மணி. இந்த இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற கேவலங்களிலே மிக தாங்க முடியாத ஒன்றுதான் அவர்களுடைய பத்தினித்தனத்திலே கை வைப்பது, அவருடைய பத்தினித்தனத்தை குறைத்து பேசுவது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் அப்ப குடும்பங்கள் கோத்திரங்கள் அப்படி பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை, நீ ஊருடைய ஒரு ஒதுங்கு புறத்துக்கு சென்று ஒரு தொங்கல் பகுதிக்கு சென்று ஒரு ஈத்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்து பிரசவம் வரும் வரைக்கும் அங்கே அல்லாஹ் அந்த இடத்தில் இருக்க வைத்து பிரசவித்து இப்பொழுது குழந்தையோடு வருகிறார்கள். திருமணமாகாத பெண் குழந்தையோடு வந்திறங்குகிறார், ஊருக்கு வருகிறார். அவ கூட்டத்துக்கு வரும்போது மேலும் கூட்டத்தில் சுமந்து வருகிறார்கள் ஐசாவை அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. கூட்டம் சொன்னார்கள், படுமோசமான ஒரு வேலையை செய்துவிட்டு வருகிறாய், மிக கேவலமான ஒரு வேலையை செய்துவிட்டாய். ஆண் துணை இல்லாமல் என்ன என்ன சொல்ல வருகிறார்கள், சகாத முறையில் உறவு கொண்டு குழந்தையை பெற்றுவிட்டாள், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த பெண்ணுக்கு. கண்ணியமானவர்களே, அந்த பெண்மணி பேசுவதற்கு பதில் கிடையாது, சாட்சியாளர்கள் யாரும் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் அனுப்பிய ரூஹை ஓதினார்கள் என்று சொல்வதற்கு யார் சாட்சி, சான்று கிடையாது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் உள்ளத்திலே போட்டார், அஷாரத் இலை, ஈசா கை குழந்தை அலைஹிஸ்ஸலாம் கையை சுட்டி காட்டினார்கள், சாடை செய்தார்கள், என்னுடைய குழந்தையிடம் கேளுங்கள் நான் எப்படிப்பட்ட பெண் என்று. தாயின் மானத்தை பாதுகாப்பதற்கு கை குழந்தையை அல்லாஹ் பாதுகிறான், கை குழந்தை பேசாது அல்லாஹ் பேச வைத்தான். அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆசானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தர முடிவு செய்து விட்டான். என்னை நபியாகவும் அனுப்ப இருக்கிறான், அனுப்ப முடிவு செய்து விட்டான். முபாரக நயனமாக்கும், நான் எங்கிருந்தாலும் பறக்கத்துக்குரியவன், நான் செல்கின்ற இடமெல்லாம் என் மூலம் பறக்கத் ஏற்படும், அந்த இடங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் சூழும் என்று தன்னை பற்றி அப்படியே சொல்லி, நான் தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பேன், நான் தாயை அடக்கி ஆளுகின்ற, தாயை கட்டுப்படுத்துகின்ற, ஒரு சர்வாதிகாரம் செலுத்துகின்ற குழந்தையாக வரமாட்டேன் என்ற கருத்திலே அவர்கள் தன்னுடைய வாயாலே அல்லாஹ் அவர்களை பேச வைத்தான். கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்திலே ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி, குழந்தையை ஒரு பக்கம் தூக்கி எறிந்துவிட்டு தான் ஒரு பக்கம் ஓடி ஒளிந்தார்களா, இல்லை. அவர்கள் அந்த இடத்திலே பேசும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் பேசவில்லை, குடும்பத்தை இழுத்து பேசினார்கள். ஒரு பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது தாய் தந்தைக்கும் சேர்த்துத்தான் அந்த ஏச்சும் திட்டும் படும், அந்த கேவலமான வார்த்தைகள் பிரிவைக்கப்படும். மகன் அபு கிம்ர அசௌ முதலாவது சொன்னார்கள், உன்னுடைய தந்தை ஒரு கெட்ட மனிதர் அல்லவே, உன்னுடைய தந்தை நல்ல மனிதரே, நல்ல மனிதனுக்கு எப்படி நீ கெட்டவளாக மாறினாய் என்று கேட்ட அந்த கருத்தும் கேட்டார்கள். உன்னுடைய தாயும் இப்படி துர்நடத்தை உள்ள பெண் அல்லவே, நல்ல பெண்ணே என்று அந்த அந்த குடும்பத்தை இழுத்து, பெற்றோரை இழுத்துத்தான் பிள்ளைகளை குறை சொல்கின்ற பழக்கம் அந்த காலத்திலிருந்து வருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்திலும் அந்த பெண் ஈமானை விடவில்லை. ஒரு நபி அல்ல, பெண்களில் நபிமார்கள் கிடையாது, இறை நேச செல்வியார் நபியுடைய தாயாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய ஈமானும் இறை நம்பிக்கையும் அந்த இடத்திலே. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு வஹி அனுப்புவதற்கு அவர்கள் நபி கிடையாது, அவர்களுக்கு வஹி அனுப்புவதற்கு அவர்கள் நபி கிடையாது. அந்த இடத்தில் தெளிவாக குர்ஆனில் இல்லை, உங்களை பார்த்து கூட்டம் கேவலமாக பேசினால் உங்களுடைய பிள்ளையின் பக்கம் சாடை செய்யுங்கள் என்ற கட்டளையும் கிடையாது. உள்ளத்திலே அல்லாஹ் போட்டான் நம்பிக்கையோடு, அந்த தவக்குல், அல்லாவின் மீது வைத்த நம்பிக்கை பேச முடியாத பருவத்தில் இருந்த குழந்தையை பேச வைத்தது. அந்த பெண்ணுடைய தவக்குள், அந்த பெண்ணுடைய யக்கீன் குழந்தையை பேச வைத்தது தனக்கு சார்பாக. கனிமணலே, இதே போன்ற ஒரு நிகழ்வுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்படுகிறது. பத்தினித்தனமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சகாத முறையில் சந்தேகம் கொண்டு பேசப்பட்ட ஊரிலே அந்த பெண் அபாண்டம் சுமத்தினார். அவர் தான் கெட்ட நடத்தி நடத்த, அந்த பெண் தான் நடக்க வேண்டாம். கணவனிடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குற்றவாளியாக காட்டி அவள் தப்பித்துக் கொண்டாள். அந்த நேரத்திலும் இருவரும் தான் அறையிலே, வீட்டிலே யூசுப்பும் சுலைஹாவும். சான்று பகர யாரும் கிடையாது, கண்ட காட்சியை சொல்வதற்கு யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. அப்பொழுதும் ஒரு சாட்சியாளர், ஷஹீத ஷாஹிதும் மின் அஹ்லிஹா, அந்த பெண்ணுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சான்று சொல்ல, சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாளர் சாட்சி கூறினார். அவரும் ஒரு கை குழந்தை என்று வரலாறு வருகிறது, கை குழந்தையின் மூலம். எனவே நம்முடைய தவக்குளும் யக்கீனும் நிலைமைகளை அல்லாஹ் நமது சார்பாக மாற்றி தருவதற்கு உடந்தையாக இருக்கும். உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பாரோ அவன் போதுமானவன், வேறு யாரும் தேவையில்லை. கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, இதுதான் நமது முன்னோர்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியருடைய முதல் மனைவி, அந்த மனைவி ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் நபியவர்கள் இரண்டாம் திருமணம் முடித்தது கிடையாது. திருமணம் நபியவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தான், நபியவர்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தான். அவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்கள் மாத்திரம்தான் மனைவி. முதல் மனைவியோடு கண் கலங்காமல் உள்ளம் உடையாமல் வாழ்ந்தார்கள். 15 வருடம் இளமையான கணவரை அழகாக மதித்தார்கள். வயது கூடிய கணவரை கூட இன்று மதிப்பதில் குறைவு செய்கின்ற நமது காலத்திலே வயது குறைந்த கணவரை மதித்தார்கள். அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். திருமண தொடர்புடைய நோக்கத்தை, உள்ளங்கள் இணைவதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொல்கின்ற ஒரு வார்த்தை தான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்கிறார். அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்குரிய அத்தாட்சிகளில் ஒன்று கணவன் மனைவியுடைய தொடர்பு. ஆண்களில் இருந்து பெண்களை அல்லாஹ் மரியம் அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினான், இலக்கு ஜோடியாக்கினான். சொத்து சேர்ப்பதற்கும் அல்லது சொத்துக்களை என்ன சுவீகரித்துக் கொள்வதற்கும், காணி பூமிகளை அடைவதற்கும், என்ன விளைச்ச நிலங்களை பெறுவதற்கும், வாகனங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அல்ல, உங்களுக்கிடையிலே கணவன் மனைவிக்கிடையிலே மன அமைதி ஏற்படுவதற்கு. சுக்கூன் என்பது மன அமைதி, நிம்மதி. எந்த நிலைமை வந்தாலும் மனதுக்கு ஒரு ஆறுதல். கணவன் மனைவியை பார்த்தால் ஆறுதல் அடைய வேண்டும். இருக்கின்ற பிரச்சனை முத்தக்கூடாது, இருக்கின்ற கோபம் கூடக்கூடாது, வருகின்ற ஆத்திரம் கூடக்கூடாது, கோபம் சண்டையாக மாறக்கூடாது, வாக்குவாதம் சண்டை சச்சரவாக மாறும் என்றிருந்தால் குடும்ப வாழ்க்கையில் மார்க்க ரீதியான குறைபாடுகள் நாம் செய்கிறோம். முதலாவது வகையை கண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த காட்சியை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறிக்கொண்டு ஓடி வருகிறார்கள். போத்துங்கள் என்னை, பிடவையால் போத்துங்கள், பதறிக்கொண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாவது கண்ட காட்சி, கட்டி தழுவி இக்ரா ஓதுங்கள், நான் அபிகாரி, நான் என்னால் ஓத, எனக்கு ஓத தெரியாது, இதுவரைக்கும் எனக்கு இப்படியான ஒரு அறிமுகம் கிடையாது என்ற கருத்தில் சொல்கிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி கலக் என்று சில அந்த சில ஆயத்துக்கள் இறங்குகின்ற பொழுது, முதல் காட்சியை கண்டு திடுக்கிட்டு ஓடி வருகின்ற பொழுது, பதட்டத்தில் ஓடி வருகின்ற பொழுது, தடுமாற்றத்தில் வருகின்ற பொழுது, அங்கே தடுமாற்றத்தையும் பதட்டத்தையும் குறைத்தது மனைவி. கணவன் ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு வருகிறாரா, அந்த பிரச்சனையை ஊது இன்னும் கெடுக்க கூடாது. அந்த அந்த பிரச்சனையிலே எண்ணெய் ஊற்று இன்னும் நெருப்பை மூட்டக்கூடாது. அமைதிப்படுத்துகின்ற பெண் தான் நல்ல பெண்மணி, சாலிஹாவான பெண்மணி, ஈமானியத்தான மனைவி என்பதை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். சிறந்த பெண்கள் நால்வரில் மூன்றாம் இடத்தை அடைந்தவர்கள். கட்டியமான சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனை பாட்டு என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஈமானில் குறைபாடு உள்ள பெண் என்ன சொல்வார்? உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஹிரா தொகையில ஏன் தனிமையில் இருக்க வேண்டும்? நான் தான் மனைவி இருக்கிறேன், என்னோடு இருக்க வேண்டியதுதானே, வீட்டில் இருக்க வேண்டியதுதானே, உங்களுக்கு தேவை அந்த ஈராக்குகள் தனிமைப்படுவதற்கு? நீங்கள் தேடி உங்களுடைய கையால் தேடி தின்ற ஒரு அணிய ஒரு கஷ்டம் தானே இது என்ற கருத்தில் பேசுவார் என்றால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தன்மை இல்லாத பெண்ணாக இருக்கும். கதீஜா ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள்? நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை அல்லாஹ் லா யுஹ்ஸீக் அல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை எப்பொழுதுமே கேவலப்படுத்த மாட்டான். உங்களை எல்லாம் நஷ்டப்படுத்த மாட்டான். கண்ணியமான சகோதரி தாய்மார்களே, கணவனுக்கு ஆறுதல் சொல்கின்ற பெண்கள் நம்மில் உருவாக வேண்டும். எந்த பிரச்சனையில் கணவனாகப்பட்டாலும் உங்களை கண்டால் அரைவாசி குறைய வேண்டும், உங்களோடு பேசினால் முக்காவாசி குறைய வேண்டும், உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் முழு பிரச்சனையும் இல்லாமல் ஆக்க வேண்டும். இவர்கள் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சாயலில் வளர்கின்ற பெண்கள். சொன்னார்கள், நீங்கள் யார்? நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டப்படுவர்களுக்கு உதவி செய்பவர், நீங்கள் இனபந்துக்களை சேர்ந்து நடப்பவர், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்தவர், அப்படி என்ன சிரமப்படுபவருடைய சிரமங்களை அகற்றுவதற்கு பாடுபடக்கூடியவர், உங்களை எல்லாம் வீணாக்க மாட்டான் என்று அந்த மனைவி தான் அந்த காலத்தில் இருந்த வரக்கத்தை நவபல் என்று சொல்லக்கூடிய இப்படியான விடயங்களை வேதத்தில் படித்த ஒருவர், அவர் தௌராத்துடைய அல்லது இஞ்சியிலுடைய அந்த அறிவுள்ளவர், இஞ்சியிலை படித்தவர், அவரிடத்திலே கொண்டு சென்று அவர் ஒரு அந்த கிறிஸ்தவ ஒரு மத குருவாக இருந்தார், அவரிடத்திலே சென்று இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று கணவனை இன்னும் கணவனுடைய சிரமங்களை இல்லாமலாக்குவதற்கு முயற்சியாக துணையாக சென்ற பெண்மணி அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சென்று விளக்கம் கேட்கிறார்கள், இவர் வந்து எதிர்காலத்தில் நபி, இப்பொழுது நபித்துவம் கிடைத்திருக்கிறது, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் வந்த அந்த அந்த தூதுவர் தான் இவரிடம் வந்திருக்கிறார் என்ற கருத்திலே அவர் சொல்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அவர்களுடைய அந்த பிரச்சனையை சந்தேகத்தை அந்த பதற்றத்தை இல்லாமலாக்கி அனுப்புகிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே, இப்படியான பெண்கள் உருவாகுவதுதான் இந்த சபைகளுடைய, இந்த புத்திமதிகளுடைய, இப்படியான பெண்கள் மதரசாக்களுடைய நோக்கம். பட்டதாரிகளையும் புத்திஜீவிகளையும் மாத்திரம் உருவாக்குவதல்ல கலாபீடங்கள், பண்பாடுள்ளவர்களை உருவாக்குவது. டிகிரி வாங்குவதல்ல, அது உலக அளவில் கிடைக்கும், பண்பாட்டில் அல்லாவிடம் டிகிரி வாங்க வேண்டும். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களை சிறந்தவர் குடும்பத்துக்கு சிறந்தவர், மனைவிக்கு சிறந்தவர், பிள்ளைக்கு சிறந்தவர், கணவனுக்கு சிறந்தவர் என்று அல்லாவிடத்திலே பட்டங்களையும் பதவிகளையும் அந்தஸ்துகளையும். இந்த பெண்களை பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிடத்திலே பதவி, அல்லாவிடத்திலே பதவி. அதே போன்று ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரானுடைய மனைவி, அல்லாவிடத்திலே பதவி. அவருடைய நிகழ்வு குரானில், மரியம் என்ற பெயரில் சூரா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சுருக்கமாக குரானில், அல்லாவிடத்திலே அந்தஸ்து அடைந்தார்கள். பட்டம் வாங்குவது தவறல்ல, படிப்பறிவை பெறுவது தவறல்ல, டிகிரி வாங்குவது தவறல்ல, பண்பாட்டிலும் பத்திரித்தனத்திலும் ஒழுக்கத்திலும் குறைபாடு செய்து பட்டம் வாங்குவதால், பதவி வாங்குவதால், பதவிகளை வகிப்பதால் அர்த்தமில்லை, பிரயோசனம் இல்லை என்பதை நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். இந்த பெண்கள் கண்ணியமானவர்களே, உலக அளவிலே பெரிய முன்னேற்றத்தை நாம் காணவில்லை. படிப்பு, பெரிய பட்டம், பெரிய பாண்டித்தியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் குரானில் அவர்களுடைய பெயரை உச்சரித்தால் நமக்கு நன்மை. மரியம் நான்கு எழுத்துக்கள், தொலைகையில் ஓதுகின்ற பொழுது 400 நன்மைகளுக்கு காரணமாக அமையும், வெளியில் ஓதுகின்ற பொழுது 40 நன்மைகளுக்கு காரணமாக அமையும், கேட்டுக் கொண்டிருப்பவருக்கும் 4 நன்மைகள் குறைந்தது கிடைக்கும். மரியம் என்ற பெயருக்கே நமக்கு நன்மை கிடைக்கிறது. இம்ராத்து ஃபிரௌன், இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனின் மனைவி என்று வர்ணிக்கப்பட்ட அவர்களுடைய சம்பவம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய மனைவிமார்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறார். அதே போல் நபியவருடைய குடும்பத்தார்களை குரானில் சொல்லியிருக்கிறார். எதன் மூலம் அடைந்த அந்தஸ்து? அல்லாவிடம் அந்தஸ்து அடைவதற்கு படிப்பு தேவையில்லை, அல்லாவிடம் அந்தஸ்து அடைவதற்கு அழகு தேவையில்லை, அல்லாவிடம் அந்தஸ்தை அடைவதற்கு குடும்ப கௌரவம் தேவையில்லை, அல்லாவிடம் அந்தஸ்தை அடைவதற்கு கண்ணியமான உலக அமைப்பில் எதுவும் தேவையில்லை. படிப்பது தேவை, உலகத்திலே நாம் துறை சார்ந்த துறைகளில் ஈடுபடுவது கட்டாயம். ஆனால் ஈமானுடனும் அமலுடனும், ஈமானுடனும் சாலிஹான அமலுடனும் இருந்தால் தான் கண்ணியம். எனவே படிப்பு நமக்கு சக்கராத்திலே உதவி செய்யாது. நாம் இஸ்லாம் பாடத்திலே ஏ எடுத்திருக்கலாம், இஸ்லாம் பாடத்திலே நாம் ஏ எடுத்திருக்கலாம், அதே போன்று கண்ணியமானே ஏனைய கலைகளிலே பட்டம் வாங்கி இருக்கலாம். ஆனால் சக்கராத்துடைய நேரத்திலே நமக்கு கலிமாவை ஞாபகப்படுத்துவது நம்முடைய ஈமா, நம்முடைய நல்ல அமல்கள், நம்முடைய தொழுகை, கபிரிலே சொர்க்க பூங்காவாக மாற்றுவது நாம் ஓதிய குர்ஆன், நாம் பிடித்த நோன்புகள், நாம் செய்த திக்ர்கள், நாம் கொடுத்த சதக்காக்கள், நாம் மற்றவர்களுக்கு சொன்ன நல்ல புத்திமதிகள், அல்லாஹ் ரசூலை பற்றிய பேச்சுக்கள் தான் நமக்கு நிரந்தரமாக பயனளிக்கும். பட்டங்கள் பதவிகள் எல்லாம் உலகத்தோடு அழிந்துவிடும். யாராவது மௌத்தாகிய பின்னர் ஒரு வைத்தியர் மரணித்து விட்டார், வைத்தியர் எத்தனை மணிக்கு அடக்குவது என்று கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்பவர்கள் குறையும், மையத்தை எத்தனை மணிக்கு அடைக்கப்படும், பெரியவர் கோடீஸ்வரர் மறைந்திருக்கலாம், முதலாளி எத்தனை மணிக்கு அடக்கப்படும் என்று கேட்க மாட்டார்கள். ஜனாசா இத்தனை மணிக்கு அடக்கப்படும், ஜனாசா அறிவித்தல் என்றுதான் சொல்லப்படுமே தவிர முதலாளியுடைய ஜனாசா அறிவித்தல், இன்ஜினியருடைய ஜனாசா அறிவித்தல் இப்படி சொல்லப்பட மாட்டார். ஜனாசா அறிவித்தல் ஆனா பெண்ணா என்று கூட பெயரை சொல்லுகின்ற பொழுதுதான் தெரிய வரும். எனவே கண்ணியமானவர்களே, ஈமானும் சாலிஹான அமலும் எந்த கட்டத்திலும் நம்மை உயர்த்தும், நம்மை கண்ணியமாக வாழ வைக்கும். குடும்பத்துக்கு தீனை கொடுப்போம், படிப்பை கொடுப்போம் தீனோடு, பட்டதாரி ஆக்குவோம் குர்ஆனுடைய தொடர்போடு, நல்ல துறை சார்ந்தவர்களாக அவர்களை வளர்த்தெடுப்போம் ஈமான் சாலிஹான அமலோடு. குடும்பத்துக்கு தீனை கொடுக்காமல் கண்ணியமானவர்களே நாம் சென்று விட்டோம் என்றால் நமது கபருக்கு பிள்ளைகளுடைய பகுதியிலிருந்து நன்மைகள் வருவது மிக மிக கடினமாக இருக்கும், மிக சிரமமாக இருக்கும். குடும்பத்துக்கு தீனை கொடுத்தவரும் குடும்பத்துக்கு துனியாவை கொடுத்தவரும் என்ற இரண்டு நிகழ்வுகளை ஒரு இமாம் சொல்கிறார்கள். நமக்கு தெரிந்த குடும்பம் தான், குடும்ப தெரிந்த நபர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி. இவருடைய மனைவி இளவரசி அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகள். உமையாக்களுடைய ஆட்சியிலே பெரும் ஒரு பெரும் பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னர். வரலாறுகளை படித்திருப்போம் பாடசாலை சிலபஸ்களிலே, படிப்பினை பெறுவோம், மார்க்ஸ் எடுப்பதல்ல நோக்கம் வரலாறு, வரலாறு படிப்பினை, புத்துணர்ச்சி பெறுங்கள். லக்கதுக்கான பீக்கசசையும் ஐபரா அவருடைய சம்பவங்களிலே படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறார். வரலாறின் நோக்கமே படிப்பினை. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி யார்? உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி யார்? கண்ணியமானவர்களே, உலகத்திலே ஐந்தாவது கலீஃபா என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய பர மூதாதையர்களை பாருங்கள். நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது, இந்த பால் வியாபாரம் செய்த ஒரு குடும்பம், ஒரு தாயும் மகளும் ஏழை குடும்பம், குடிசையில் வாழ்கிறார்கள், பால் வியாபாரம் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலம். ஒரு நாள் பால் வளமையை விட குறைந்து கறக்கப்படுகிறது, அவருடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதற்கு போதாது. இப்பொழுது சில லீட்டர்கள் தண்ணீரை கலக்க வேண்டும். தாய் சொல்கிறார், தண்ணீரை கலந்து விட்டு விடுவோம், உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மகள் சொல்கிறார், இல்லை. யாருடைய ஆட்சி என்று தெரிந்தானே? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி. தெரிந்தால் தண்டனை கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு வெளியிலே பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரவில் உலா வருவார்கள், யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன சிரமம், என்ன கஷ்டம், யாரு தவறு செய்கிறார்கள், பகிரங்கமா யாரு உலகத்தில் ஊரை குழப்புகிறார்கள் என்றெல்லாம் தேடி தெரிவார்கள். அப்பொழுது அந்த உரையாடலை கேட்கிறார்கள். மகள் சொல்கிறார், இல்லை அம்மா, உமர் ரலியல்லாஹுவர்கள் இந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் உமர் பார்த்துக் கொண்டா இருக்கிறார், நாம் கலந்து விடுவோம் என்று தாய் சொல்கின்ற பொழுது, இல்லை, உமர் ரலியல்லாஹு பார்க்காவிட்டாலும் நம்முடைய ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய ரப்பு கலப்படம் செய்வதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே தாயே, எப்படி செய்ய முடியும் என்று மகள் தாய்க்கு புத்திமதி சொல்கிறார். இன்னொரு கருத்திலே இமாம்கள் இந்த நிகழ்வை விளங்கப்படுத்துவார்கள். தாய் மோசமான பழக்கம் உள்ள பெண் அல்ல, மகளை பரீட்சிக்கிறார், மகளுடைய ஈமானையும் தக்குவாவையும் பரிசோதனை செய்கிறார் என்று விளங்கப்படுத்துவார்கள். தாயும் நல்ல பெண்மணி தான், தக்குவாதாரி தான், மகளுடைய உள்ளத்தை பரிசோதிக்கிறார். மகள் பாவத்துக்கு உடந்தையாகிறாளா, என்னுடைய மகளை நான் வளர்த்த வளர்ப்பின் முடிவு என்ன என்று பரிசோதிக்கிறாராம். அந்த கருத்திலும் பேசுவார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அந்த வீட்டுக்கு அடையாளத்தை போடுகிறார்கள், செல்கிறார்கள், காலையில் அவர்களை கூப்பிடுகிறார்கள், அவருடைய சபை கலைக்கிறார்கள், மகளை விசாரிக்கிறார்கள், யார் இவள், திருமணம் முடித்து விட்டாரா? இல்லை. திருமணம் முடிப்பதற்கு தயாரா? தாயிடம் கேட்கிறார்கள், உங்களை மகளை யாருக்காவது பெண்ணாக கொடுப்பீர்களா? ஆம். கனிமனை சவர்களை தாய்மார்களே, உமர் ரலியல்லாஹு மகன்மார்களை பார்த்து கேட்டார்கள், இந்த பெண்ணை முடிப்பதற்கு உங்களில் யார் தயார்? கண்ணியமான ஜனாதிபதியான ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு குடிசை வீட்டு பெண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்கிறார்கள், மாப்பிள்ளை கொடுக்கிறார்கள், யாரை? அந்த காலத்தில், இந்த காலத்தில் இருந்தால் உமர் அலியாருடைய ஸ்தானத்தில் ஒருவர் இருந்தால் அவரை பிடிக்க முடியாது. மூன்றில் இரண்டு பகுதிகளை ஆட்சி செய்த ஹலீஃபா, அப்படியான ஒருவர், அவர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்ததற்கு ஆட்சி சிறியதல்ல. அவர் மரத்துக்கு கீழே செங்கல்லை மண்ணை தலை மண் சக்தியை வைத்துக் கொண்டு உறங்கினார்கள் என்பதால் அவர்களுடைய ஆட்சி சாதாரணமானது அல்ல. உலகில் இரண்டு பகுதி, அவர் சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார், ஆனால் ஆட்சி பெற மாட்டார். ஆசிம் என்று சொல்லக்கூடிய மகன் திருமணம் முடிக்காதவராக இருந்தார். நான் தயார் தந்தையே. என்னை மன்னர்களே, தெளிவாக சொல்வதாக இருந்தால், இந்த குடிசை பால் வியாபார குடும்பத்திடம் திருமணத்துக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? கை கூலி இருக்கிறதா? மன்னிக்க வேண்டும், சீதனம் கொடுக்க ஏதாவது இருக்கிறதா? சீதனத்தை எதிர்பார்த்தார்களா? சீதனத்தை எதிர்பார்ப்பது இஸ்லாமா? ஆண் கொடுப்பது முறையா, பெண்ணிடமிருந்து எடுப்பது முறையா என்பதையும் நாம் இங்கு பாடம் படிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, திருமணம் நடக்கிறது, ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது, உங்களில் அவருடைய பேத்தி பிறக்கிறார், ஆசிமுக்கு மகள் பிறக்கிறார். அந்த மகளுக்கு பிறந்தவர்கள் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பால் பால் வியாபாரம் செய்த குடிசை பெண்ணின் மகளுக்கு பிறந்தவர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரிய மேதையாக மாறுகிறார், ஆட்சியாளராக மாறுகிறார். அப்துல் மலிக் என்ற மன்னருடைய காலத்திலே பெரும் இரையச்சம் உள்ள ஆலிமாக இருக்கிறார். அவர் ஆட்சியை பொறுப்பு அவருக்கு தெரியாமல் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு தெரியாமல் ஆட்சி ஒப்படைக்கப்படுகிறது. சபையில் அவர் இல்லை, அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்ற பொழுது வலுக்கட்டாயமாக ஆட்சியை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, ஆட்சி பொறுப்படுத்தார்கள், இளவரசியை முடித்திருக்கிறார்கள், பெரும் சொத்து நகைகள், எத்தனையோ பவுன் நகைகள், மாணிக்க மரகதம், தந்தை கொடுத்த அன்பளிப்புகள். இளவரசி, இவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ விரும்புபவர்கள், தீனை மையமாக வைத்து வாழ்பவர்கள், தீன் தான் பெருசென்று வாழ்ந்தவர்கள், துனியா சிறியது அழியக்கூடியது என்று வாழ்ந்த உமர் பின் அப்துல் மனைவியிடம் சென்றார்கள். மனைவி அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் உங்களுடைய தங்க நகைகள், தந்தை தந்த பரிசுகள், இந்த மாணிக்க மரகதம், வெள்ளி, இவைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும், நான் பொது சொத்தில் சேர்க்க வேண்டும். இன்று அரசியலில் ஈடுபடுபவர்கள், நான் அரசியல் பேசவில்லை, ஆட்சியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொது சொத்துக்களை வீட்டுக்கு கொண்டு போவார்கள். ஆனால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி வீட்டில் இருக்கின்ற சொத்துக்களை பொது சொத்தில் சேர்க்கிறார்கள். தலைகீழாக நாம் நடக்கிறோம். கண்ணியமானவர்களே, மனைவியை பாருங்கள், அதை நீங்க எப்படி கேட்பீங்க? என்னோட வாப்பா தந்தது, நீங்க எப்படி கேட்பீங்க? கண்ணியமானவர்களே, துத்தியுஹு இதா அமர. நல்ல பெண்ணுக்கு நபி அவர்கள் சொன்ன அடையாளம், முதலாவது அடையாளம், கணவன் பார்த்தால் கண் குளிர்ச்சியாக காட்சியளிப்பாள். சர்ரத்ஹு, கணவன் பார்ப்பதே ஒரு கவர்ச்சி. கணவனுக்கு வேறு அந்நிய பெண்களை பார்ப்பதற்கு இடம் வைக்காத அளவு தன்னை அலங்கரித்துக் கொள்வார். வெளியில் அல்ல, வீட்டுக்குள் கணவனுக்கு முன்னார். வெளியில் எந்த ஆண்களுக்கும் தன்னுடைய உடல் அங்கங்களையோ உறுப்புகளையோ கவர்ச்சிகளையோ காட்ட மாட்டார் என்பது அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. குரானாயத்துடைய சாராம்சம் கண்ணியமானவர்களே, கட்டளையிட்டால், ஒரு ஏவலை விட்டால் உடனே கட்டுப்படுவார். நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் நல்ல பெண்ணாக இருந்தால் அது இளவரசியாக இருக்கலாம், சீமாட்டியாக இருக்கலாம். சீமாட்டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கட்டுப்பட்டார்கள். இங்கு இளவரசி அப்துல் மலிக் மன்னருடைய மகள் கட்டுப்படுகிறார். சீமாட்டி என்பதால் கணவன் சொத்தில்லாதவர், ஏழை என்பதனால் கட்டுப்படாமல் இருக்க முடியாது. கணவனை கணவன் என்ற காரணத்தினால் கட்டுப்பட வேண்டும். அங்கே சீமாட்டி கதீஜா கட்டுப்படுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. இங்கு இளவரசி கட்டுப்படுகிறார்கள். உடனே எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார்கள். இவர்கள் கொடுத்த மகர் இருக்கிறது. மேலதிகமாக தந்தையுடைய புறத்தால் கிடைத்த ஆட்சியில் இருக்கும் பொழுது, தந்தை ஆட்சியில் இருக்கும் பொழுது கொடுத்த அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது சொல்ல வருகின்ற விடயம், கட்டுப்பட்டார்கள், கணவனுக்கு தோதுவாக நடந்தார்கள் என்பது மாத்திரம் அல்ல. உமர் பின் அப்துல் அசீஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இரவு வீட்டுக்கு வருகிறார்கள். இரவு நேரத்திலே குழந்தைகளை பார்க்க வருகிறார்கள். ஜனாதிபதி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? ஆடும் ஓநாயும் ஒரே மேட்டில் மேய்வதை கண்டோம். ஆடு ஓநாய்க்கு பயப்படாமல் ஒரே இடத்திலே மேய்ந்து திரிவதை கண்டோம். மிருகங்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்திய காலம். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கண்ணியமான சௌரியலை தாய்மார்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்தில் தான் இமாம்களில் அதிகமானுடைய கருத்து, ஜகாத்தை கொடுப்பவர்கள் இருப்பார்கள், எடுப்பதற்கு யாரும் தகுதி இருக்க மாட்டார். எல்லோரும் வசதி உள்ளவர்கள் ஜகாத்தை எடுத்துக்கொண்டு சுத்தி திரிவார்கள். யாருக்கு கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது என்று எடுப்பதற்கு வசதி இல்லை. எனக்கும் ஜகாத்து கடமை, உங்களுக்கு தேவையா என்று அவர் கேட்பார். அப்படி காலமும் உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்தில் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆட்சி, 99 ஆண்டு முதல் 101 ஹிஜ்ரி வரைக்கும். கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு இரவு நேரத்தில் வருகிறார்கள். நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? ஏழ்மை தடை அல்ல, வறுமை தடை அல்ல, பணம் தடை அல்ல, அரசியல் தடை அல்ல, ஆட்சி தடை அல்ல, அழகு தடை அல்ல, தீனை பின்பற்றுவதற்கு. அதை வெற்றியும் அல்ல, தீன் இல்லாமல் வந்த பொழுது வீட்டில் மையத்து வீட்டில் அழுவது போன்று பிள்ளைகள் அழுகிறார்கள், வாயை மூடிக்கொண்டு அழுகிறார்கள். வீட்டு பணிப்பெண்ணிடம் கேட்டார்கள், பராமரிக்கக்கூடிய ஏன் என்னுடைய மகள்மார்கள் அழுகிறார்கள்? இல்லை கலீஃபா அவர்களே, இன்று இரவு சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் அவர்கள் வெறும் பருப்பும் வெங்காயமும் அல்லது பருப்பும் வெள்ளை பூண்டும், வெள்ளை பூண்டும் பருப்பும் தான் சாப்பாடு. அதனால் தான் அதை சாப்பிட்டு விட்டு பசியோடு இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளை பூண்டு சாப்பிட்ட அந்த வாடை உங்களுக்கு விளங்காமல் இருக்கத்தான் வாயை பொச்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியுடைய வீட்டில் இரவு சாப்பாடு வெள்ளை பூண்டும் பருப்பும், ரொட்டி கிடையாது. கண்ணியமானவர்களே, நமது காலத்தில் பான், அந்த காலத்தில் ரொட்டி கிடையாது. கண்ணியமானவர்களே, உமர் பின் அப்துல் அஸீஸ் சொன்னார்கள், மகள்மார்களே, குழந்தைகளே, பிள்ளைகளே, உங்களை நான் சுகண்டியாக வாழ வைப்பது எனக்கு சிரமம் அல்ல, உங்களை ஆடம்பரமாக வாழ வைப்பது எனக்கு கஷ்டம் அல்ல. நான் ஜனாதிபதி, நான் நாடுகள் உங்களை பல நூறு பவுன்களை போட்டு பார்க்கலாம். இதை தெளிவாக அவர்கள் சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்கிறார்கள். நான் நாடினால் உங்களை நான் அலங்கரித்து பார்க்கலாம், நான் நாடினால் உங்களை சீமாட்டிகளாக வாழ வைக்கலாம், நான் நாடினால் உங்களை சொகுசாக வாழ வைக்கலாம். நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி, ஒரு அனுமதி தர வேண்டும், என்னோட ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், நீங்கள் எல்லோரும் ஏகமனதாக ஒரு முடிவை செய்ய வேண்டும். நீங்கள் சுகண்டியாக வாழ்ந்து, நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து, நான் நரகம் போவதற்கு நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களா? உங்களை ஆடம்பரமாக வாழ வைத்து உங்களுடைய தந்தையை நரகம் அனுப்ப தயாரா என்று கேட்டவுடன் ஏற்கனவே அழுத அழுகை பன்மடங்கு பெருகியது. தந்தையே, நாங்கள் இந்த வாழ்க்கையை பொருந்திக் கொள்கிறோம், உங்களை நரகத்துக்கு நாங்கள் போக விடமாட்டோம். பெண் குழந்தைகளை யார் பராமரிப்பாரோ, ஒழுக்கத்தோடு வளர்ப்பாரோ, அழகாக வளர்ப்பாரோ, ஒழுக்கம் பேணி வளர்ப்பாரோ, அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற ஹதீஸை இவர்கள் அமல் செய்கிறார்கள். குழந்தைகளை பராமரித்து அழகாக வளர்ப்பவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற நன்மாராயத்தை உமர் பின் அப்துல் அஸீஸ் அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். சம்பவம் இத்தோடு நான் நிறுத்தவில்லை, தொடர்ந்து சொல்கிறேன். ஒரு ஒரு பின்னால் உள்ள ஒரு இமாம் சொல்கிறார், அவருடைய பேர் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வரவில்லை, அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருடைய மச்சானுடைய குடும்பம் ஹிஷாம் இபின் அப்துல் மலிக்குடைய குடும்பம், இவருடைய மனைவியின் சகோதரர், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், மன்னர் குடும்பம், இவர்களுடைய குடும்பம் மாத்திரம்தான் ஏழ்மையோடு, எளிமையோடு, ஏழ்மை என்பது அல்ல எளிமை, செல்வமாக வாழ முடியும், இருந்திருந்தாலும் சாதாரண வாழ்க்கை. தீன் தான் பெருசு, ஈமான் தான் பெருசு, அமல் பெருசு, தக்வா பெருசு என்று வாழ்ந்தவர்கள். இறுதி முடிவை சொல்கிறேன், பரம்பரையுடைய முடிவை தான் நான் சொல்ல வருகிறேன். மௌத்துக்கு பின்னால் நம்முடைய பரம்பரை என்னவாகும்? வெறும் படிப்பையும் அறிவையும் பணத்தையும் காணி பூமியையும் சொத்துக்களையும் மாத்திரம், வாகனங்களை மாத்திரம் கொடுத்து விட்டு சென்றால் தொழுகை இல்லாத சொத்து, நோன்பில்லாத சொத்து, குரான் திலாவத் இல்லாத சொத்து, சதக்கா ஜகாத் இல்லாத சொத்து, பரம்பரையை ஏழைகளாக அல்ல நஷ்டப்படுத்தும் என்பதற்கு சிறந்த உதாரணம். கனிம நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படும் என்பதற்கு சிறந்த உதாரணம் சொல்கிறார் ஹிஷாம் பின் அப்துல் மலிக் கோடீஸ்வரர். இரண்டு பேருடைய மரணத்தின் அனந்தர சொத்துடைய பெருமதி அவர் சொல்கிறார். உமர் பின் அப்துல் அஸீஸ் மரணிக்கிறார்கள், மச்சான் மரணிக்கிறார்கள், ஜனாதிபதி மரணிக்கிறார்கள். அனந்தர சொத்துடைய பெருமதி என்ன தெரியுமா? 9 தீனார்கள் திருகங்கள், 9 தீனார்கள் ஜனாதிபதியுடைய வராசத்து சொத்து. அதில் 4 தீனார் கபனுக்கும் கபருக்கும் செலவாகிவிட்டது, 5 தீனார் தான் பிள்ளைகளுக்கு. அலை திருகம் எப்படி இருக்கும்? பிள்ளைகள் 11 பேர், பிள்ளைகள் 11 பேர், 5 தீனார் தான் சொத்து. ஒருவருக்கு ஒரு தீனார் கிடைக்கிறதா? அரை தீனார் கிடைத்தாலும் ஒருவர் மிஞ்சுகிறார். கண்ணியமானவர்களே, தீனை கொடுத்தால் குடிசையை விட்டு சென்றாலும், ஒரு ஒரு பேச்சாணி இல்லாவிட்டாலும் கண்ணியமாக அல்ல வாழ வைப்பான், யாரிடம் கையேந்தாமல் வாழ வைப்பான். கௌரவமான குடும்பமாகவே அந்த குடும்பத்தை அல்லாஹ் காப்பாற்றுவான். தீனை கொடுத்தால் பணம் இருப்பது தவறல்ல தீனோடு, படிப்பு இருப்பது தவறல்ல தீனோடு, செல்வம் இருப்பது கௌரவம் இருப்பது இது தவறல்ல, மார்க்கத்தோடு ஆன்மீகத்தோடு கண்ணியம் கூடும். கண்ணியமானவர்களே, ஒரே நாளில் அவருடைய சொத்தை பார்த்தால் மில்லியன் கணக்கு அனந்தர சொத்து, மில்லியன் கணக்கு தீனார் தங்க நாணயங்கள் ஹிஷாமுடைய விட்டு சென்றார். பிள்ளைகளுக்கு ஏராளமான கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டு சென்றார். மார்க்கத்துறையை கொடுக்கவில்லை, ஆன்மீகத்தை கொடுக்கவில்லை, பிள்ளை வளர்ப்பை சுதந்திரமாக, அமளிபாதத்தை பேணுதல் இல்லாத, தொழுகையை பாலாக்கிய சொத்து பணம், அல்லாவை மறந்த பொருளாதாரம், என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் இருவருடைய இரண்டு பிள்ளைகளை கண்டேன். உமர் இபின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மகனை கண்டேன், ஹிஷாம் இபின் அப்துல் மலிக் மச்சான் இவருடைய மச்சானுடைய மகனை கண்டேன், ஒரே நாளில் கண்டேன். ஹிஷாமுடைய மகன் மக்களுக்கு மத்தியிலே எப்படி நிலைமை என்றால், கண்ணால் கண்டேன் என்று சொல்கிறார். அவர் கண்டார் சொல்கிறார், மக்களுக்கு மத்தியிலே அவர் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார், பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கிலே அனந்தர சொத்தை விட்டு சென்றவருடைய பிள்ளை, மார்க்கெட் துறையில் ஜீரோ, மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லை, குரானுக்கும் குடும்பத்துக்கும் தூரம், தக்வாவுக்கும் இவர்களுக்கும் தொடர்பே கிடையாது, ஈமானுடைய வாடையும் கிடையாது, வெறும் சொத்தும் செல்வமும் பட்டமும் பதவியும். அப்படி வளர்த்த பிள்ளை பிச்சை கேட்கிறார் பாப்பாவுடைய மௌத்துக்கு பின்னால். இன்னும் சில நிகழ்வு வந்திருக்கிறது, ஒவ்வொரு பெரிய பெரிய மச்சனுக்கு முன்னாலும் வெள்ளிக்கிழமைகளிலே ஐநேர தொழுகைகளிலே உட்கார்ந்து நின்று கொண்டு, என்னுடைய அப்பா கட்டிய பள்ளி, என்னுடைய பெரியப்பா கட்டிய பள்ளி, என்னுடைய சாச்சா கட்டிய பள்ளி, எங்களுக்கு ஏதாவது தந்துவிட்டு போங்கள் என்று கேட்கக்கூடியதை பல பேர்கள் கண்டதாக சொல்கிறார்கள். அதே நாள் உமர் பின் அப்துல் அசீஸ் மகனை கண்டேன். எப்படி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், ஐந்து தீனார்களில் ஐந்து திருகங்களில் 11 பிள்ளைகளை விட்டு சென்ற அந்த ஈமானுள்ள தந்தை, அந்த ஈமானியத்தான தாய் வளர்த்த பிள்ளை, இளவரசியாக இருந்தும் தந்தைக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு கட்டுப்பட்டு ஈமானோடும் அமலோடும் வளர்ந்து வளர்த்து பிள்ளைகளை ஆளாக்கிய அந்த தாயுடைய பிள்ளையில் ஒரு பிள்ளையை கண்டேன். ஒரே நாளில் 100 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்வதை கண்டேன். ஒரு குதிரையுடைய விலை என்ன தெரியுமா? இந்த காலத்திலே ஒரு பெஜிர், ஒரு ஜீப், ஒரு பெரிய ஒரு என்ன உயர் ரக வாகனத்துடைய விலை குதிரை. 100 குதிரைகளுக்கு விலை மதித்து பாருங்கள். யார் இவர்கள்? தங்கை மௌத்தாகின்ற பொழுது தனக்கு அரை தீனார் கூட சொத்தை விட்டு செல்லாத குடும்பம். சொத்தை விட்டு செல்வது அல்ல பெருமை, தீனை கொடுத்து விட்டு போவது. பிள்ளைகளை நமக்கு முன்னால் தொழுகையாளிகளாக மாற்றி விட்டு போவது, பிள்ளைகளை நமக்கு முன்னால் பர்தாவோடு வாழ செய்து விட்டு போவது, பிள்ளைகளை நமக்கு முன்னால் சதக்கா ஜகாத்திலே பேணுதல் உள்ளவர்களாக மாற்றிவிட்டு போவதுதான் புத்திசாலித்தனம். அல் கைஸ் புத்திசாலியார் மந்தான நஸ்தவு, தன்னைத்தானே சுய விசாரணை செய்பவர், இன்னும் ஒரு கருத்தில் கட்டுப்படுத்துபவர். தான என்றால் அதிலிருந்து தீன் என்று வந்திருக்கு, மாலிக்யோமி தீன். மாலிக்யோமி தீன் என்றால் என்ன அர்த்தம்? தீர்ப்பு வழங்கும் நாளின் அதிபதி, தீர்ப்பு வழங்கும் நாளின் அதிபதி. அந்த தீனிலிருந்து வந்த வார்த்தை தான் தான, தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வாழ்வார். அல்லாவுக்கு முன்னால் நிற்க வேண்டும், கேள்வி கணக்கு ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொன்றை பற்றியும் கேட்பான் என்று பயந்து தன்னுடைய நஷ்டை இச்சைகளை விட்டும் கட்டுப்படுத்தி, ஆடம்பரத்தை விட்டும் கட்டுப்படுத்தி, பொருள் ஆசைகளை விட்டும் கட்டுப்படுத்தி, பாவங்களை விட்டும் கட்டுப்படுத்தி வாழ்பவர் அவருடைய தங்குமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் கையிஸ் புத்திசாலியார், பிறக்காத குழந்தைக்கும் சொத்து சேர்ப்பவர் அல்ல, பிறக்க இருக்கின்ற குழந்தைக்கும் வங்கியில அக்கவுண்ட் திறப்பவர் அல்ல, பிறந்த குழந்தைகளை சாலிகாக வளர்ப்பவர், தன்னைத்தானே சுய விசாரணை செய்பவர், தன்னைத்தானே குற்றக்கூண்டில் நிறுத்தி விசாரிப்பவர், கட்டுப்படுத்துபவர். அமிரலிமா பாதல் மவுத், மௌத்துக்கு பின்னால் தான் வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் தான் நிம்மதி, மௌத்துக்கு பின்னால் தான் சந்தோஷம் என்ற இலக்கை கொண்டு வாழ்பவர் தான் புத்திசாலி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கை ஈமானை கொண்டுதான் உருவாகும், பேச்சை கேட்பதனால் உருவாகாது, வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும். அதற்கு மிக மிக முக்கிய பங்கு பாருங்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்த பின்னர் அவர்கள் ஆட்சியில் 2 வருடங்கள் ஈடுபடுகிறார்கள். வீட்டிலே சீமாட்டியாக இருந்து இளவரசியாக இருந்து பிள்ளைகளை சாலிகா வளர்த்தறியா? பின்னர் ஒரே நாளில், ஒரு நாளில் 100 குதிரைகள் என்றால் ஆயுளில் எத்தனை குதிரைகள், ஆயுளில் எத்தனை சதக்காக்கள்? சதக்கா என்றால் ஜகாத்து வளர்வு கொடுத்திருப்பார்கள், இது சதக்கா. கண்ணியமானவர்களே, அப்படி வளர்க்க இந்த தாய்மார்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு. எதிர்கால தாய்மார்கள், இளம் யுவதிகள், நீங்கள் இப்பிருந்து தயாராக வேண்டும். எதிர்கால குடும்ப வாழ்க்கைக்கு தயாரிப்பது, சாலையான மனைவிமாரை தயாரிப்பதுதான் இப்படியான அரபு கலாபீடங்களுடைய நோக்கம், இப்படியான சபைகளுடைய நோக்கம், இப்படியான உபதேசங்களுடைய நோக்கம் எதிர்கால சந்ததிகளை தயாராக்குவது. இன்னொரு நிகழ்வு இருக்கிறது, மன்னர் ஹாரூன் ரஷீத், ஹாரூன் ரஷீத் மன்னருடைய மனைவி ஜுபைதா, ஜுபைதா பிரமாண்டமான ஆட்சி சொல்ல தேவையில்லை. அவருடைய ஆட்சியை நாம் வர்ணிக்க தேவையில்லை. அவருடைய மனைவி இளவரசி, கண்ணியமானவர்களே, அவர் என்னுடைய கபருக்கு நான் என்ன தேட வேண்டும்? கனவு விடயத்தை சிலர்கள் நம்ப மாட்டார்கள், சிலர்கள் உதாசீனம் செய்வார்கள், சிலர்கள் புறக்கணிப்பார்கள், கணவன் ஒதுக்கி விடுவார்கள். நான் ஒரு நிகழ்வை சொல்கிறேன். அன்னை ஜுபைதா அவர்கள் செய்த சேவை உங்களுக்கு தெரியும். மினா அரபாவுடைய பகுதியிலே, முஸ்தலிபாவுடைய பகுதியிலே அந்த நீர் தேங்கி நிற்பதற்கு மலையோடு சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிறது. மலை நீரை சேகரிப்பதற்கு கால்வாய் போன்று கட்டப்பட்டிருக்கிறது. கடும் தியாகம். இந்த காலத்தில் கட்டுவதே சிரமம், அந்த காலத்தில் கட்டியிருக்கார்கள். முழு செலவும் அந்த இளவரசியுடைய செலவு. இளவரசியாக இருந்து கொண்டு பணத்தை சேர்க்காமல் செலவழித்தார்கள். தீன்தாரியாக இருந்தார்கள். அவர்களுக்கு தான் இந்த நன்மை போகும். அந்த நீரை எல்லோரும் அறிமுகப்படுத்துவார்கள். அந்த உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய குரூப்புகளில் செல்பவர்கள் அவருடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். அவர்கள் கட்டிய சத்தோ மசப்த வார்த்தை பாவித்து அறிமுகப்படுத்துவார். கட்டு கட்டு அந்த சுவர் மதில். கண்ணியமானவர்களே, அந்த தாய் பெரும் சேவை புரிந்தவர்கள். நீண்ட தொலை தூரத்துக்கு பாதைகளை போட்டு விடுதிகளை அமைத்து பிரயாணிகளுக்கு தங்குவதற்கெல்லாம் தன்னுடைய பணத்தில் அவர்கள் சேவை செய்த அம்மையார். மௌத்தாகிய பின்னர் நெருங்கிய ஒரு உறவினர் ஒருவர் கனவு காண்கிறார். மௌத்தாகியவர்களை கனவு காண்பது வளமை, உரையாடுவது வளமை. சில கனவுகள் மூமினுடைய கனவு நன்மாராயம். மூமினுடைய கனவு நபித்துவத்தோடு தொடர்புள்ள என்றால் நபித்துவத்துடைய 70 வகைகளில் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 40 வகைகளில் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பங்கு நபித்துவத்துக்கு ஒப்பானதல்ல, அந்த அந்த தொடருடையது. நன்மாராயன் கனவில் கேட்கிறார், அம்மையாரே, நீங்க செய்த சேவை பெரும் அந்தஸ்தில் இருக்கிறார்கள், சுவாண்டியில் இருக்கிறார்கள், ஆடம்பரமாக இருக்கிறார்கள், காட்சியிருக்கிறார்கள், சொர்க்கத்துடைய அந்த வாடை வீசுகிறது. கண்டவர் கேட்டார், இந்த பாக்கியம் எல்லாம் நீங்கள் செய்த சேவைக்கு தானே, நீங்கள் கட்டிய அந்த கட்டுமானங்களுக்கு தானே என்று கேட்ட பொழுது அதையும் எல்லாம் கபூல் செய்தார். அந்த பெண் சொல்கிறார்கள், கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, அந்த இளவரசி, அந்த ஜனாதிபதியுடைய இளவரசி என்பதை சொல்ல விட முதல் பெண் என்று சொல்லலாம். அந்த அந்த ஜனாதிபதியுடைய மனைவி சொல்கிறார்கள், அதற்கும் எனக்கு கிடைத்துத்தான் இருக்கிற நன்மைகள். ஆனால் இந்த அந்தஸ்தை நீங்கள் பார்க்கின்ற அந்தஸ்தை எல்லாம் எனக்கு தந்தது. நான் ஒவ்வொரு நாளும் எழும்பி தொழுத சஹஜுதை வைத்து ஜனாதிபதியுடைய மனைவி தஹஜ்ஜுத்தோடு இருக்கிறார்கள். அரச மாளிகையில் வாழ்ந்த பெண்மணி தஹஜ்ஜுத்தை விடவில்லை. எப்படி ஐந்து நேர தொழுகையை விட்டிருப்பார்? எப்படி முன்பின் சுன்னத்துகளை விட்டிருப்பார்? எப்படி வித்திரை விட்டிருப்பார்? துஆவை விட்டிருப்பார்? எப்படி ஐந்து நேர குர்ஆனை ஓதாமல் இருந்திருப்பார்? தஹஜ்ஜுத் தொழுகையை விடாத ஜனாதிபதியுடைய மனைவி என்றால் எது தடை தீனுக்கு? ஆட்சி தடையா? இல்லை. தீனுக்கு நம்முடைய நஃப்ஸும் ஷைத்தானும் தான் தடை. சைத்தனை நஷ்டையும் கட்டுப்படுத்தினால் யாருக்கும் தீனிலே முன்னேறலாம். கண்ணியமானவர்களே, அப்பொழுதுதான் அந்த செய்தி பரவுகிறது. அந்த தொழுகை தான் இந்த அந்தஸ்துக்கு காரணம். மௌத்து வரைக்கும் அந்த தொழுகை யாருக்கும் தெரியாது. கனவில் சொன்ன பிறகுதான் அவர்கள் இப்படியான அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, தீனை நீங்கள் தலைக்கு மேலே வையுங்கள். தீனுடைய அமல்களை எப்பொழுதும் மதியுங்கள். எந்த துறையில் ஈடுபட்டாலும் மார்க்க துறைக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்யுங்கள். ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கபருக்கு நன்மை அனுப்ப வேண்டுமா? நீங்கள் பிள்ளைகளுடைய ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்கள். வீட்டு சூழலை மாற்றுங்கள். வீட்டு சூழலை நபியருடைய மனைமார்கள் கூட அல்லா வஸ்கூர்ணம் ஆயுத்ராபி புயூத்திக்குன் ஆயத்துகள் குரான்கள் ஓதப்படுகின்ற விடயங்களை உங்களுடைய வீடுகளில் மீள்பரிசீலனை செய்யுங்கள். உங்களுடைய வீடுகளில் அதை பேசிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளிலே வீட்டு தீனுடைய சபைகளை உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் வீட்டிலே குர்ஆன் ஹதீஸுடைய வரலாறுகள் வாசிக்கின்ற தீனுடைய சபைகளை உருவாக்குங்கள் என்பதை நபிமார்கள் நபியுடைய மனைமாருக்கு அல்லாஹ் சொன்னான் என்றால் நாம் எவ்வளவு தூரத்தில் வாழ்கிறோம், நாம் எவ்வளவு பிந்திய காலத்தில் வாழ்கிறோம். வீட்டில் கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, மனதில் கையை வைத்து கேளுங்கள், உங்களுடைய வீட்டில் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கப்படுகிறதா? வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள், மகரமான ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி பேச, நபியை பற்றி பேச? கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, எப்படி பரம்பரையை நம்பி விட்டு போகலாம்? எப்படி பிள்ளைகளை விட்டுவிட்டு கண்மூடலாம்? கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த சபை மாதாந்தம் நடக்கிறது. இது நாளாந்தம் உங்களுடைய வீட்டில் இதில் ஒரு பகுதி நடக்க வேண்டும். இதற்கான வழிகாட்டல்கள் நமக்கு தெரியும், காட்டப்பட்டிருக்கின்றன. இப்படியான சூழலை உருவாக்கி பாருங்கள். உங்களுடைய பிள்ளை எப்படி வளரும் என்று கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, இப்படி வளர்ந்தவர்கள் தான் மேதைகளாக மாறினார்கள். இப்படி சூழலில் வளர்ந்த பிள்ளைகள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொர்க்க வாலிபர்களின் தலைவர்களாக மாறினார்கள். இப்படி வளர்க்கப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக மாறினார்கள். என்ன இருந்தது கதீஜா ரலியல்லாஹுடைய இறுதி காலத்திலே? ஒரு நிகழ்வை நான் பார்த்த ஞாபகம், எனக்கு கிதாபு ஞாபகம் இல்லை, நிகழ்வை பார்த்தேன். நபி அவர்கள் கூதலோடு ஓடி வருகின்ற பொழுது கதீஜா ரலியல்லாஹு பல புடவைகளால் போர்த்தினார்களா, சீமாட்டி பல புடவைகளால் போர்த்தி, அவ்வளவு கூதல், ஒரு புடவை அல்ல பல புடவைகளால் போர்த்தினார்களா. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சக்கராத்திலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நடுக்கம் வந்த பொழுது போற்றுவதற்கு வீட்டில் புடவை இல்லாமல் நபி அவர்கள் தவித்தார்களா? எப்படி இழந்தார்கள் சொத்தை? யாருக்காக இழந்தார்கள்? வட்டி எடுத்து இழந்தார்களா, அல்லது யாரை ஏமாற்றி இழந்தார்களா, அல்லது வங்கிக்கு கொடுத்தார்களா? இல்லை, அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். தீனை தலைக்கு மேல் எடுத்தார்கள், மகளை சொர்க்கத்தன் தலைவியா மாற்றினார்கள். தீனை தலைக்கு மேல் எடுத்தார்கள், தலை சிறந்த பெண்கள் பட்டியலிலே இடம் பிடித்தார்கள். ஏழு கண்ணியமான சகோதரி தாய்மார்களே, கொஞ்சம் சிந்திப்போம். நம்மிடத்தில் மிக குறைந்த ஒரு அமலை நான் சொல்ல வருகிறேன். இறுதியாக ஒவ்வொருவரிடமும் மிக குறைந்து விட்டது. சஹாபாக்கள் தனிமையில் பேசிய சில வார்த்தைகள் இருக்கின்றன. சஹாபாக்கள் யாரை பார்த்தும் பேசவில்லை, தன்னை பார்த்து பேசிய வார்த்தைகள். இது இன்று குறைந்து விட்டது. நம்மை முன்னால் நிறுத்தி பேசுகின்ற அந்த அமைப்பு குறைந்து விட்டது. என்ன, அபூபக்கரானவர்கள் சொல்வார்கள், நான் அபூபக்கரான சொல்வார்கள், குருவியை பார்த்து பறவையை பார்த்து மரத்தில் இருக்கின்ற குருவியை பார்த்து சொல்வார்களா? இதெல்லாம் பேசுகின்ற தலைப்பு நான் ஆரம்பத்திலோடைய குரான் ஆயத்துக்குள் தான் இருக்கிறேன். மன் அமில சாலிஹன் ஹயாத்தன் தய்யிபா, ஆணோ பெண்ணோ நல்லமல் செய்து ஈமான் கொண்ட நிலைமையில் நல்ல காரியங்களை அமல்களை செய்தால் மனமான வாழ்க்கையை வாழ வைப்போம், நல்ல வாழ்க்கையை வாழ வைப்போம். தய்யிபா என்ற வார்த்தைக்கு பல கருத்துக்கள். மனம், இன்னொரு வார்த்தை சுத்தம், இன்னொரு வார்த்தை நல்லது, பல வார்த்தைகள். நல்ல வாழ்க்கையை வாழ வைப்போம். அவர்களை நாம் அவர்கள் செய்த செயலுக்கு தக்க கூலி கொடுப்போம். இது ஆயர் ஹதீஸை நான் இடை சொல்லிவிட்டேன். புத்திசாலி யார்? தன்னை கட்டுப்படுத்தி தன்னை சுய விசாரணை செய்து, என்றால் என்ன, தன்னோடு பேசி, தன்னோடு பேசி. நான் இன்று இரவு தூங்குகின்ற பொழுது படுக்கையில் அமர்ந்து ஒரு 5 நிமிடம், தாய்மார்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான் சிறுவர்கள் சிறுமியர்கள் எல்லோரும் ஒரு 5 நிமிடத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய சாதனங்களை ஓரமாக்குங்கள். தூங்குகின்ற பொழுதும் அந்த சாதனம் தான். நான் எதுவென்று சொல்லவில்லை, தனித்தலைப்பில் பேச வேண்டும். நமக்கு ஒரு சாதனம் வந்திருக்கிறது, அதுவும் ஒரு குரானாயத்துடைய ஒரு சாயல் தான். கரீம், யார் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு ஒதுங்கி புறக்கணித்து நடப்பார்களோ அவர்களுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டுவோம், அந்த ஷைத்தான் அவரோடு இணைபெறியாமல் இருப்பார். அது உண்மையிலே ஷைத்தான் தான். நம்ம இரத்தத்தில் ஓடுகின்ற ஷைத்தான் ஏற்கனவே இருக்கிறான், இன்னும் ஒரு ஷைத்தான் சாட்டப்படுகிறான். அந்த ஷைத்தான் இந்த வடிவத்தில் வந்திருக்கிறான். அது என்ன சாதனம்? கை தொலைபேசி. நான் அதை நான் தனி தலைப்பில் பேச வேண்டிய விடயம் விரிவாக பேசவில்லை. அதை ஒதுக்குங்கள், அதை கட்டுப்படுத்துங்கள். தூங்குகின்ற பொழுது மடியில் தான், பிள்ளை எங்கோ இருக்கும், லெப்டாப் மடியில் இருக்கும், அதனுடைய பெயரே மடிக்கணனி தான். பிள்ளையை ஒதுக்கி மடி டாப் மேலே, பிள்ளையை கீழே போடு, உன்னுடைய மடிக்கு மேலே அதை எடுத்துக்கொள். பேரே வைத்திருக்கிறார்கள், பிள்ளையை ஒதுக்கி விட்டாலே எடுத்து விடு என்று சொல்ல தேவையில்லை. கண்ணியமானவர்களே, அதை கொஞ்சம் வைத்து விட்டு ஒரு 5 நிமிடம் யாருடைய தொடர்பும் இல்லாமல் அல்லாவுக்கும் நடக்காது, உங்களுடைய ஆன்மாவை முன்னால் வையுங்கள். எனக்கு எத்தனை வயது, இத்தனை வயதில் நான் பாடசாலை படித்தேன், இத்தனை வயதில் சொல்ல ஆரம்பித்தேன், இத்தனை வயதாகியும் இன்னும் சொல்லவில்லை, ஜும்மா மாத்திரம் சொல்கிறேன், பரல தொழுகை கிடையாது, குரானை பார்ப்பதே ரமதானில் தான் என்று சிந்திப்போம். என்னுடைய தொழில் பட்டி, என்னுடைய தொழில் ஏமாற்றம், என்னுடைய தொழில் சூது, என்னுடைய பொருளாதாரம் ஹராம், சிந்திப்போம். அபூபக்கர் பேசுவார்கள், மரணையை பார்த்து சொல்வார்கள், என்ன சுதந்திரம் உனக்கு, இந்த மரத்தில் இருந்து அந்த மரம், அந்த மரத்தில் இருந்து இந்த மரம், எந்த மரமும் உனக்கு ஹராம் ஹலால் இல்லை, அங்கு சாப்பிட்டாலும் உனக்கு எந்த சுதந்திரம், இங்கு நீ சாப்பிடுவது. அவர்கள் பேசவில்லை, நான் சொல்கிறேன், பறவை தின்னுவதால் தோட்டக்காரனுக்கு சதக்காவடி நன்மை, ஹலாலாதான் கிடையாது, உன்னை போன்று நான் இருக்கக்கூடாதா, சுற்றி தெரிவேனே. இன்னும் சொல்வார்கள், ஒரு மூமினுடைய உடம்பில் இருக்கின்ற உரோமமாக இருக்கக்கூடாதா. நான் யார் இவர்கள்? சொர்க்க நன்மாராய் சொல்லப்பட்டவர்கள், நபிமார்களுக்கு அடுத்த ஈமான் உள்ளவர்கள். அவர்கள் பேசுவார்கள், சொல்வார்களாம், நான் உரோமமா இருக்கக்கூடாது, மூமினுடைய உடம்பில் இருக்கின்ற உரோமமாக நான் இருந்தால் அந்த மூமினோடு சேர்ந்து சொர்க்கம் போவேனே. கண்ணியமானவர்களே, உமரநிலையோடு பேசுவார்களாம், தன்னுடைய நஷ்டோடு சொல்வார்களாம், நான் என்னுடைய வீட்டில் வளர்க்கின்ற ஒரு ஆடாக இருந்திருக்க கூடாதா, என்னுடைய குடும்பம் என்னை நன்றாக வளர்க்க வேண்டும், கொழுக்க வைக்க வேண்டும், நல்ல தீனி போட வேண்டும், நான் நல்ல கொழுத்த ஆடாக மாற வேண்டும். மாறிய பிறகு என்னுடைய வீட்டுக்கு எங்களுடைய குடும்பத்தோடு மிக அந்நியமாக பழகக்கூடிய மிக நெருக்கமான விருந்தாளிகள் வர வேண்டும், என்னை அறுக்க வேண்டும், என்னை அறுத்து பல்சுவை உணவுகளை என் மூலம் தயாரித்து கொடுக்கின்ற என் வீட்டில் வளரும் ஒரு ஆடாக நான் இருக்கக்கூடாதா? யார் இந்த உமர் எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தான் தகுதி. யார் இந்த உமர் அலியல்லானவர்கள் பரதாவுடைய ஆயத்துகள் இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள்? யார் இந்த உமர் அலியல்லானவர்கள் சாராயம் ஆறாமாக்கப்படுவதற்கு முன்னாலே நபியிடம் வந்து வேண்டுகோள் விடுத்தவர்கள்? யார் இந்த உமரணியிலானவர்கள் பின்னால் நடக்கின்ற சில நிகழ்வுகளை உள்ளத்தில் உதிப்பாக போடப்படுகின்ற ஒரு நபர் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார். என்னுடைய சமூகத்தில் முல்ஹம் அல்லது முஹத்தத் இந்த உமர், இந்த உமரணியால் பேசுகின்ற வார்த்தைகள், நான் இப்படி ஆடாக இருக்கக்கூடாதா? கியாமத்தில் அதில் ஒரு அறிவிப்பு செய்யப்படும் பேசுவார்கள். கியாமத்தில் ஒரு அறிவிப்பு இப்படி செய்யப்பட்டால் எல்லோருமே நரகவாதிகள், நபிமார்களுக்கு அடுத்து எல்லோரும் நரகவாதிகள், ஒரு மனிதர் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டால் அந்த ஒரு மனிதர் நானாக இருக்க வேண்டுமே என்று ஆதரவு வைக்கிறேன். எல்லோரும் நரகவாதி, எல்லோரும் சொர்க்கவாதிகள், மற்றவர்கள் எல்லாம் நரக, ஒருவர் தான் நரகவாதி, எல்லோரும் சொர்க்கவாதிகள், ஒருவர் தான் நரகவாதி என்று சொன்னால் அந்த ஒரு நரகவாதி நானோ தெரியாது என்று பயப்படுகிறேன். இப்படி பேசுவார்கள். நம்மோடு பேசுகின்ற அதற்குத்தான் சொல்லப்படுகிற பேர் முஹாசபத்து நஃப்ஸ். இன்று நாம் திருந்தாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். அது இறுதி வேண்டுகோள் என்ன? திருந்துவதற்கு சுய விசாரணை தேவை. ஹாசிபு அன்புசக்கும் கபிலன் சுஹாசபு. பெரும்பாலும் உமரலினுடைய கருத்து, அப்துல்லாவின் உமரலினுடைய கருத்து சொல்வார்கள், நீங்கள் அல்லாவினால் விசாரிக்கப்பட முன்னால், நீங்கள் அங்கே மறுமையிலே விசாரிக்கப்பட முன்னால், நீங்கள் கபிலே கேள்வி கணக்கு கேட்கப்பட முன்னால் உங்களை பற்றி நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் இபாதத்துகளை பற்றி ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொள்ளுங்கள். விடுபட்ட அமல்களை செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் படுக்கையில அமர்வோம், யாருடனும் பேசாமல் தூக்கத்துடைய ஆதா ஒழுக்கங்களை பேணி துவாவோடு நம்மோடு பேசுவோம். இன்று எத்தனை தொழுகைகளை விட்டேன், இன்று எத்தனை பேருக்கு ஏசினேன், இன்று எத்தனை பேருக்கு அடித்தேன். அடித்த நபரிடம் உமரலில்லன் ஓடுவார்கள், சாட்டை எடுத்துக்கொண்டு அடித்த இடத்தில் அடி, உனக்கு அடித்த இடத்தில் எனக்கு அடி. ஏசியவரிடம் ஓடுவார்கள், நான் ஏசிய அதே வார்த்தை எனக்கு ஏசி, இல்லாவிட்டால் நான் தூங்க மாட்டேன். அப்படி தௌபா செய்தார்கள். கண்ணியமணி தான் தௌபா, நோம்பில் 27 செய்வதல்ல உண்மையான தௌபா, ஒவ்வொரு நாளும் தூங்க முன்னா தௌபா. இப்படி பேசுவோம். என்னுடைய எனக்கு இத்தனை பிள்ளைகள், இத்தனை பெண் பிள்ளைகள் எப்படி வளர்த்திருக்கிறேன், அவர்களுடைய அறிவு பகுதி எப்படி இருக்கிறது, மார்க்க பகுதி எப்படி இருக்கிறது, ஒழுக்கம் எப்படி இருக்கிறது. கண்ணியமானே, இப்படி பேசினோம் என்றால் நமது குறை நமக்கு விளங்கும், மற்றவர்களுடைய குறையை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. எனவே பேசப்பட்ட விடயங்களில் சுருக்கம் என்ன? தீன் தான் நிரந்தரமானது, தீன் தான் உயர்வானது, தீனின் மூலம்தான் கண்ணியம், தீனின் மூலம்தான் மதிப்பு. தீனுடன் குடும்பத்தை விட்டு சென்றால் கபரில் நிம்மதியாக சொர்க்க பூங்காவை அனுபவிக்கலாம். அதே போன்று மார்க்கத்தோடு எந்த துறையை கொடுத்தாலும் பரம்பரை கௌரவமாக அமையும், புத்திசாலித்தனமும் ஈமானும் சாலையான அமலும் தான் என்ற கருத்தில் பேசப்பட்டது. கண்ணியமான பேசப்பட்ட விடயங்களில் எது எது எங்களுக்கு தேவையோ அதை நாம் நமது வாழ்க்கையில் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து மற்றவர்களுக்கும் இதை புத்திமதியாக சொல்லி பரம்பரைக்கு எப்பொழுதுமே மார்க்கத்தையும் ஈமானையும் அமலையும் சாலை நல்ல பழக்கங்களையும் கொடுப்பதற்கு ஒரு காரணமாக இந்த சஃபி அல்லாஹ் ஆக்கியருள்வானாக, இந்த கலாபீடத்தை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மத். அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா துனூபனா வஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வஸுரியாத்தினா குர்ரத்த அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. பாவங்களை பேசப்பட்ட விடயங்களை அமல் செய்கின்ற பக்குவத்தை தருவாயாக. பேசிய நமக்கும் கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் அமல் செய்கின்ற பக்குவத்தை தருவாயாக. இந்த ஏற்பாட்டை செய்தவர்களுக்கு அவருடைய முயற்சி கியாமத் நாள் வரைக்கும் தொடர்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. இந்த அரபு கலாப கலாபடத்தை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து கலாபடங்களை நீ கபூல் செய்வாயாக. தீனின் பணியை சுமந்து அமானதத்தை நிறைவேற்றுகின்ற கலாசாலைகளை மாற்றுவாயாக. இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் தீனுக்காக நீ கபூல் செய்வாயாக. ஏழை கட்டப்படுகின்ற புதிய கட்டடத்தை கூடிய சீக்கிரத்தில் நாம் எதிர்பார்ப்பதை விட சிறந்த கட்டிடமாக நமக்கு முடித்து தருவாயாக. உன்னுடைய குதிரத் மூலம் முடித்து தருவாயாக. பணத்தின் மூலம் முடியாது யா அல்லாஹ். பணக்காரர்களில் ஹலாலான பணங்களை எம்மிடம் இணைத்து வைப்பாயாக. உன்னுடைய ரிஸ்கின் மூலம் கட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பெரிய ஒரு இஸ்லாமிய முன்மாதிரியான ஒரு கலாபிடமாக மாற்றி தருவாயாக. சகல துறைகளிலும் பாடம் நடத்துகின்ற, அறிவை புகட்டுகின்ற, சன்மார்க்கத்தை கொடுக்கின்ற, ஒழுக்க விழுமியத்தை கற்பிக்கின்ற கலாச்சாலையாக நமக்கு மாற்றி தருவாயாக. ஈமாடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.